ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமியந்தாதி 24வது திருப்பாடல் தனிப்புகழ். அபிராமிப்பட்டர் அம்பாளை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வழிபாடு செய்வது சிறந்தவர். அந்த முறையில் இப்பொழுது விலை உயர்ந்த பொருள்களை அம்பிகைக்கு ஓமையாக்கி சொல்ல முனைகிறார். நவரத்தினம் என்று சொல்லக்கூடிய மணிகள் 9 அவற்றுள் நாயகமாக நிற்பது மாணிக்கம். 9 கிரகங்களுள் சூரியன் சிறந்து நிற்பது போல அந்த மணிகளுள் செம்மணியே சிறந்து விளங்கும். அம்பிகை சிவந்த வண்ணமுடையவள். அந்த வண்ணத்தினிடையே ஒளியும் இணைந்து நிற்கும். அந்த திருக்கோலத்தை அபிராமிப்பட்டர் தியானிக்கும் பொழுது மாணிக்கம் நினைவுக்கு வருகிறது. ஆதலால் இந்த பாடலின் முதலில் மணியே என்று ஆரம்பிக்கிறார். மணிக்கு பெருமை அதன் நிறத்தினால் மட்டும் அமைவதன்று ஒளியினால் சிறப்பு எய்துவது மணி. மணியும் ஒளியும் போல என்பது பழமொழி. முதலில் மணியை சொன்னவர் அதற்கு சிறப்பு தருகின்ற ஒளியையும் நினைத்தார். அம்பாள் தான் இணைந்திருக்கும் இடங்களில் எல்லாம் அழகியும் ஒளியையும் உண்டாக்குகிறாள். ஒரு வகையில் சிவபெருமானையும் மணி என்று சொல்லலாம். அவனும் செம்மேனி உடைய பெருமான் தான். சிவபெருமானிடம் உயிராக நின்று நலம் செய்கிறாள் அன்னை. அவன் மாணிக்கமானால் அவனோடு ஒன்றி நின்று சக்தியை பெறச் செய்யும் அன்னை அந்த மணியின் ஒளியாக கூடியவள். எனவே அன்னையை மாத்திரம் எண்ணி மணியே என்று சொல்லப் புகுந்தவர் அம்மை அப்பனையும் சேர்த்து எண்ணி மணியின் ஒளியே என்று அடுத்த வரியை வைக்கிறார். பூவை விட்டு மனம் அகலாது, நீரை விட்டு அதன் தன்மை போகாது, அணவை விட்டு வெம்மை போகாது. அதுபோல மணியில் ஒளி போலவும் சிவபெருமானிடம் நின்று நிலவுகிறோள் அன்னை என்று இந்த பாடலின் முதல் வரியை அழகாக அமைக்கிறார் அபிராமிப்பட்டர். நவமணிகள் தனித்தனியே இருந்தால் அத்தனை சிறப்பு உண்டாகாது. பல வகையில் இணைந்து அணிகளாக நிற்குமானால் அவற்றின் அழகும் பயனும் மிகுதியாகும். பூவை தனியே அணிவதை விட மாலையாக்கி அணிவதே சிறப்பு. அதுபோல மணியையும் அணியாக்கி புனைதல் சிறப்பு என்கிறார் அபிராமிப்பட்டர். அதுபோல எம்பெருமாட்டி பல பல நலங்களையெல்லாம் இணைந்த திருவுருவம் உடையவள். காணவும் பேசவும் நினைக்கவும் உரிய இனிய பண்புகள் அவள்பால் உண்டு. பல மணிகளை ஒன்றாக்கி இணைத்து அணியாக அமைத்தால் எத்தனை பயன் பெருமையும் உண்டாகுமோ அத்தனை பயனும் பெருமையும் அம்பிகையால் உண்டாகின்றன. ஒவ்வொரு பண்பு சிறந்து நிற்கும். அம்பாளிடம் பல மணிகள் ஒன்றுபட்ட அணியைப் போல எல்லா குணங்களும் மிளிர்ந்து விளங்குகின்றன. ஆதலால் முதலில் மணி என்றும் பிறகு மணியின் ஒளி என்று புகழ்ந்தவர் அடுத்த வரியை ஒளிரும் மணி புனைந்த அணியே என்கிறார். இந்த பூ உலகில் உள்ள மகளிர் தம்முடைய அழகை அதிகமாக்க பலவிதமான அணிகலன்களை புனைந்து கொள்வர். அன்னையோ இயல்பாகவே பேரழகுடையவள். அவள் திரிபுர சுந்தரி. அம்பிகையானவள் அணிகளால் அழகு அமைய வேண்டும் என்பதில்லை. அதற்கு மாறாக அன்னையின் திருமேனியினால் அணிகள் அழகுபடுகின்றன. ஆனால் அடுத்த வரியை அணியும் அணிக்கு அழகே என்றார் அபிராமிப்பட்டர். அம்பிகையின் அருள் எல்லையில் நின்று அவளை அணுகி பணிந்து நலம் பெறுகின்றார்கள் நல்ல பிள்ளைகள். அல்லாதவர்களோ அந்த எல்லைக்கு புறம்பே வந்து பிரபஞ்ச வாசல் ஈடுபட்டு பஞ்ச இந்திரியத்திற்கு பொருளாகும் நுகர்ச்சிகளையே நுகர்கிறார்கள். தன்னை அணுகாமல் இவ்வாறு பிரபஞ்ச சேற்றில் ஊழுகிற குழந்தைகளை திருத்துவதற்காக அம்பாளானவள் அவர்களுக்கு துன்பத்தை தருகிறாள். அவர்களுக்கு தாயாக நிற்பினும் இப்பொழுது திருத்தும் பொருட்டு அவர்களை அச்சுறுத்தி நோயாக வருகிறாள். இதனை நினைத்து அபிராமிப்பட்டர் அடுத்த வரியை அணுகாதவர்க்கு பிணியே என்கிறார். பொல்லாத பிள்ளைகள் தம்முடைய தாயை பே என்றும் நோய் என்றும் சொல்வது வழக்கம். அதுபோல அன்னையின் பெருமையை உணராத மக்கள் அவளை மதிப்பதில்லை, நோயாக கருதுவர் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். இப்படி பொல்லா பிள்ளையை திருத்தும் வகையில் அம்பிகையை பிணியே என்று சொன்னவர் மனம் ஆற்றாமல் அடுத்து பிணிக்கு மருந்தே என்றார். பொல்லாதவர்களுக்கு துன்பம் தரும் நோயாகவும் நல்லவர்களுக்கு நோயை தீர்க்கும் மருந்தாகவும் அன்னை உதவுகிறாள். அன்னையை உபாசிக்கிறவர்கள் பல வகையான பிணியினின்றும் விடுதலை பெறுகிறார்கள். சர்வவியாதி பிரசமணி என்பது அம்பிகையின் திருநாமங்களுள் ஒன்று. இந்த உலகத்தில் பிறப்பு என்பதும் ஒரு நோய்தான். அந்த பிறப்பு என்ற நோய்க்கு உலகில் உள்ள எந்த மருத்துவரிடமும் மருந்து இல்லை. அம்பிகையின் அருள் மருந்து ஒன்றினாலேதான் அது தீரும். மருந்தை உட்கொள்ளுகிறவர்களுக்கு பிணி தீருவது போல எம்பெருமாட்டியின் திருக்கோலத்தை கண்டு கழித்து தியானிப்பவர்களுக்கு பிறவி என்னும் பெரிய பிணி தீரும். இந்த கருத்தை எண்ணி அபிராமிப்பட்டர் அடுத்த வரியை பிணிக்கும் வந்தே மருந்தே என்றார். மற்ற எல்லாவற்றையும் விட பிறவி பிணிக்கு மருந்தாக நிற்கும் இயல்பே சிறந்தது. ஆதலால் மணி முதலாக பலவற்றை சொன்னவர் கடைசியில் மருந்தே என்றார். இதற்கப்புறம் அப்பெருமாட்டியால் அமரருக்கும் நலம் உண்டாவதை நினைத்து பார்க்கிறார். பல வகையான போக போக்கியங்கள் குறைவின்றி நிரம்ப பெற்றவர் தேவர்கள். அசுரர்களால் தம் நிலை மாறி துன்பத்தை அடைந்தார்கள். அசுரர்கள் தேவர் வாழ்வை குலைத்தனர். தேவர்கள் தம்முடைய ஆற்றல் பயன்பெறாது என்று கருதி யாவரும் அம்மையை சரண் புகுந்தனர். இடையில் தம் போகத்தை இழந்து பட்டினி பட்டாளமாக நின்ற அமரர்கள் இப்பொழுது அன்னையின் பேரொருளால் முன்னையினும் சிறந்த போகத்தை பெற்று வாழ்கிறார்கள். அன்னை அவர்களுக்கு பெருவிருந்தை அளித்தாள். அவளே பெருவிருந்தாக நின்று அவர்களுக்கு இன்ப வாழ்வை வழங்கினாள். இந்த பொருள்பட அடுத்த வரியை அமரர் பெருவிருந்தே என்று அமைக்கிறார் அபிராமிப்பட்டர். பிறகு பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். உரையருக்கு உதவியாகும் பொருளை தரும் வள்ளல்களே இவ்வாறு செய்வார்கள் என்றால் என்றும் மாறாது முக்தி இன்ப வாழ்வை தரும் அம்பாளுடைய வள்ளன்மை சொல்லும் தரமோ என்று கேட்கிறார். அந்த பெருமாட்டியின் திருவடியை பணிந்த பிறகு அதை பணிந்தவருக்கு எல்லா குறையும் நிரம்பும். குறைவிலா நிறைவாகிய அன்னையின் திருவருள் வந்து சேரும். ஆதலால் உன்னுடைய பாத பத்மத்தை பணிந்த பிறகு வேறு ஒருவரை நான் பணியேன் என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த பாடலின் பொது பொருளாக அபிராமிப்பட்டர் கூறுவது என்னவென்றால், மாணிக்கத்தை போன்றவளே, மணியில் கலந்த ஒளி போன்றவளே, பிரகாசிக்கும் மணிகளால் புனையப்பெற்ற ஆபரணம் போன்றவளே, அணியும் மணிகளுக்கு அழகாக விளங்குபவளே, உன்னை அணுகி பணியாதவர்களுக்கு பிணி போன்றவளே, பிறவி என்னும் நோய்க்கு மருந்தாக இலங்குபவளே, அமரர்களுக்கு பெரு விருந்தாக இருந்து வாழ்வு தருபவளே, என்னுடைய தாமரையைப் போன்ற திருவடியை பணிந்த பிறகு வேறு ஒருவரையும் வணங்க மாட்டேன் என்கிறார் அபிராமிப்பட்டர். இப்படியாக அபிராமிப்பட்டர் பல மதிப்புமிக்க பொருள்களை வைத்து ஊமையாக அம்பிகையை நோக்கி துதித்த இந்த பாடலானது மிகவும் உத்திஷ்டமானது. அந்த பாடலை அவர் கூறிய இலக்கண நடையிலேயே நாமும் சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதேகிருஷ்ணா.